நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 22 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையால் கைப்பற்றப்பட்டுள்ள படகுகள் மற்றும் மீனவர்களை மீட்டுத் தர வேண்டும் என்று தமிழக மீனவர்கள் நடத்தி வரும் உண்ணாவிரத போராட்டம் பற்றிய செய்திகள்.
நாளைக்கு தஞ்சை மாவட்டத்திலிருந்து கலந்துக்கிறாங்க சார். தொடர் உண்ணாவிரதம் 3000 பேர் இருக்கும் சார். மற்றபடி காலைல 8 மணி உட்கார்ந்துட்டு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இருந்துட்டு போறவங்க ஒரு 10,000 பேர் சார்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமையில் உள்ள சில உள்ளூராட்சி சபைகளில் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்படக்கூடிய அபாயம் குறித்து மாவை சேனாதிராஜாவின் கருத்துக்கள்.
அம்பாறையிலே எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற 3 சபைகள், அடுத்தது திருகோணமலை வரிகள் பிரதேச சபையிலே இவ்வாறான ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருப்பதை நாங்கள் அறிவோம். வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்ய முடியாத நிலைமையும்.
இலங்கை மனித உரிமைகள் ஆணையத்தின் தலையீட்டில் பணி நியமனங்கள் சில நிறுத்தப்பட்டுள்ளது பற்றிய தகவல்கள். பன்னாட்டு நாடாளுமன்ற கூட்டம் ஒன்றில் இலங்கை நிலவரம் எழுப்பப்பட்டுள்ளது குறித்து மலேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் குலசேகரன் பிபிசியிடம் தெரிவித்த தகவல்களும், பர்மாவில் வாழும் தமிழர்கள் குறித்த தொடரின் 12 பாகமும் கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
வாசித்து அளிப்பவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி, திருநாவுக்கரசு விக்னராஜா.
ரஷ்யாவில் நேற்று வெள்ளிக்கிழமை சிறையிலிருந்து விடுதலையான முன்னாள் எண்ணெய் வர்த்தக செல்வந்தர் மிக்கேல் கதர்கோஸ்கி அரசியல் கைதிகளுக்காக தம்மால் முடிந்தவற்றை செய்ய இருப்பதாக கூறியிருக்கிறார். பெர்லின் ஊடகவியலாளர்கள் பலர் முன்னிலையில் பேசிய கதர்கோஸ்கி, அநேகமான அரசியல் கைதிகள் ரஷ்யாவில் இருப்பதாக கூறியிருக்கிறார். ரஷ்யாவிலிருந்து திரும்பி வர முடியும் என்ற உத்தரவாதம் கிடைக்காவிட்டால் அங்கு செல்லப் போவதில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். தன்னை விடுவிக்க உதவியமைக்காக ஜெர்மனி ஆட்சித்தலைவி அங்கேலா மேர்க்கலுக்கு அவர் நன்றி கூறினார். மீண்டும் அரசியலுக்குள் பிரவேசிக்கப் போவதில்லை என்றும் அவர் முன்னதாக கூறியிருந்தார்.
கென்ய தலைநகர் நைரோபியிலே ரயில் பெட்டிகள் தடம் புரண்டதில் இன்னும் பலர் உடைப்பாடுகளுக்குள் சிக்கியிருக்கலாம் என அங்கிருக்கின்ற மீட்பு பணியாளர்கள் கருதுகிறார்கள், அஞ்சுகிறார்கள். தண்டவாளத்தங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற குடிசைகளின் மீது 4 ரயில் பெட்டிகள் தடம் புரண்டு விழுந்ததில் குறைந்தது 7 பேர் காயமடைந்திருப்பது இதுவரைக்கும் தெளிவாகியிருக்கிறது. நெருக்கமாக குடிசைகள் அமைந்திருக்கின்ற இந்த பகுதிக்குள் ரயில் பெட்டிகளை தூக்குவதற்கும் ஆட்களை மீட்பதற்குமான கருவிகள் யந்திரங்களை கொண்டு செல்வதற்கு மீட்புப் பணியாளர்கள் கடுமையாக முயன்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய முயற்சிக்கு அந்த பகுதியிலே திரண்டிருக்கின்ற மக்கள் பெருங்கூட்டம் இடையூறாக இருப்பதாக கென்ய பத்திரிகை செய்திகள் கூறுகின்றன.
வங்கதேசத்தில் ஓராண்டுக்கு முன்னர் ஆடை தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட தீச்சம்பவத்தில் 111 தொழிலாளர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் 13 பேர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. தொழிற்சாலையின் உரிமையாளரும் முகாமையாளரும் இந்த 13 பேரில் அடங்குகின்றனர். கவனயீனமாக உயிரிழப்பை ஏற்படுத்தியதாக இவர்கள் மீது குற்றச்சாட்டு. வங்கதேசத்தில் பெரும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் இவ்வாறான தொழிற்சாலை விபத்துகள் அதிகரித்துள்ளதால் அங்கு தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க ஏற்பாடுகள் அவசியம் என்று கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன.
ஆப்கானிஸ்தானின் தரைப்படைகளுக்கு பொறுப்பான தளபதியா பிபிசியிடம் பேசுகின்ற பொழுது, தங்களுடைய நாடு அமெரிக்காவுடன் முக்கியமான பாதுகாப்பு உடன்படிக்கையை உடனடியாக செய்தாத்திடவிட்டால் ஆபத்து நிலையை எதிர்நோக்க வேண்டி வரும் என்று கூறியிருக்கின்றார். 2 நாடுகளுக்கும் இடையிலான உடன்பாடு கைச்சாத்திடப்படாவிட்டால் தங்களுடைய படைகளுக்கு போதுமான பயிற்சிகளோ அல்லது ஆயுத தடப்பாடங்களோ கிடைக்காமல் போகலாம், பற்றாக்குறை ஏற்படும் என்று லெப்டினன்ட் ஜெனரல் முராத் அலி முராத் கூறியிருக்கின்றார். அடுத்த ஆண்டு ஆப்கானிஸ்தானிலிருந்து சர்வதேச படைகள் விலகியதற்கு பிறகும் 1000 அமெரிக்க படைகள் அங்கே இருப்பதற்கு வழிவிடுகின்ற இந்த இருதரப்பு பாதுகாப்பு உடன்படிக்கை டிசம்பர் மாதம் முடிவுக்குள் செய்யப்பட வேண்டும் என்று அமெரிக்கா காலக்கெடு வைத்திருக்கிறது. ஆனால் ஆப்கான் அதிபர் ஹமீத் கர்சாய் அவர்களோ ஏப்ரல் மாதம் அங்கே நடக்க இருக்கின்ற தேர்தலுக்கு பிறகு இதை கைச்சாத்திடலாம் என்று ஒத்திவைப்பதற்கு விரும்புகின்றார்.
தெற்கு சூடானில் தீவிரமடைந்து வரும் வன்முறைகளுக்கு மத்தியில் அங்குள்ள தமது மிக அவசியமற்ற பணியாளர்கள் அனைவரையும் வேறு இடங்களுக்கு மாற்றி வருவதாக ஐநா நிகழ்ச்சி திட்டம் அறிவித்திருக்கிறது. தெற்கு சூடானில் உள்ள தமது பணியாளர்கள் அண்டை நாடான யுகாண்டாவுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். எண்ணெய் உற்பத்திக்கு முக்கியமான யூனிட்டி மாநிலத்தின் தலைநகரான பென்டியோ இப்போது முன்னாள் அதிபர் ரீக் மஷாருக்கு விசுவாசமான கிளர்ச்சிப்படையின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக தெற்கு சூடான் ராணுவம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஒரு வாரத்துக்கு முன்னர் மோதல் வெடித்த நிலையில் இதுவரை 60,000 அதிகமானோர் தமது குடிமனைகளை விட்டு வெளியேறியிருப்பதாக ஐநா கூறியிருக்கிறது. முன்னாள் துணை அதிபர் மஷார் பதவிகழ்ப்பு சதி திட்டத்தில் ஈடுபட்டதாக அதிபர் சல்வா கியர் குற்றஞ்சாட்டுகிறார். ஆனால் அந்த குற்றச்சாட்டை துணை அதிபர் மறுத்திருக்கிறார்.
உலகின் முன்னணி சுழல் பந்து வீச்சல்களில் ஒருவரான இங்கிலாந்தினுடைய கிராம் ஸ்வான் சர்வதேச போட்டிகள் மற்றும் முதல்தர கிரிக்கெட் போட்டிகள் அனைத்திலிருந்தும் உடனடியாக விலகிக் கொள்வதாக ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கின்றார். ஆஸ்திரேலியாவில் ஆஷஸ் கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகின்ற இங்கிலாந்து அணியில் இடம்பெற்றிருக்கின்ற ஸ்வானினுடைய இந்த அறிவிப்பு பலதரப்பு காய்ச்சலங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தொடரில் இங்கிலாந்து முதல் டெஸ்ட் 3 டெஸ்ட் போட்டிகளிலும் தோல்வியடைந்து ஆஷஸ் கிண்ணத்தையும் இழந்திருக்கிறது. இன்னும் 2 போட்டிகள் இருக்கின்றன. ஸ்வான் இதுவரைக்கும் 60 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியிருக்கின்றார். மொத்தம் 255 விக்கெட்டுகளை எடுத்திருக்கின்றார். இங்கிலாந்து பந்து வீச்சாளர்களிலேயே எடுத்த விக்கெட்டுகளுடைய அடிப்படையில் ஸ்வான் 6வது இடத்தில் இருக்கின்றார். கடந்த 2010 20 ஓவர்களை கொண்ட உலக கிரிக்கெட் கோப்பை போட்டியில் இங்கிலாந்து வெல்வதற்கு ஸ்வான் முக்கிய பங்காற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது.
செய்தி அரங்கில் முதலாவதாக தமிழக செய்தி ஒன்று. இலங்கையால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள படகுகளை விடுவிக்க வேண்டும், கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்கள் மீண்டும் நாடு திரும்ப வேண்டும் என்பது உட்பட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி பல மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மீனவர்கள் புதுக்கோட்டை பகுதியில் தொடர் உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளார்கள். பல கிராமத்தைச் சேர்ந்த பஞ்சாயத்து அமைப்புகள் இதற்கான அழைப்பை விடுத்துள்ளன. இந்த முன்னெடுப்பை செய்தவர்களில் ஒருவரான மோகன்தாஸ் அவர்களிடம் இது குறித்து கேட்டேன்.
இங்க வந்து நாகை மாவட்டம் காரை மாவட்டம் 2 பேரும் பங்கு பெற்றிருக்கோம் சார். 63 கிராமம்ங்கிறது காரை பகுதியை சேர்ந்ததுதான். மற்றும் தஞ்சை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய ஆதரவை கோரி இருக்கிறோம் சார். இன்னைக்கு வந்து புதுக்கோட்டை மாவட்டம் வந்து இன்னைக்கு கலந்துகிட்டாங்க, நாளைக்கு தஞ்சை மாவட்டத்துல இருந்து கலந்துக்கிறாங்க சார். தொடர் உண்ணாவிரதம் 3000 பேர் இருக்கும் சார். மற்றபடி காலைல 8 மணிக்கு உட்கார்ந்துட்டு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இருந்துட்டு போறவங்க ஒரு 10,000 பேர் சார்.
என்ன கோரிக்கைக்காக உண்ணாவிரதம்?
அரசாங்கத்துக்கிட்ட இந்த போட்டுங்களை பிடிக்காததுக்கு முன்னடியில் இருந்து எங்க இரு நாட்டு மீனவர்களையும் கூட்டு பேசி பாரம்பரிய தொழில ஒத்துருக்கு ஒத்துருக்கு சங்கடம் இல்லாம எங்களை தொழில் பார்க்க விடுங்கன்னு நாங்க மத்திய அரசையும் மாநில அரசையும் 7 வருஷமா நாங்க வந்து இதுக்கான முயற்சியில டெல்லிக்கும் சென்னைக்கு முதல்ல இருந்த ஆட்சியாளர்த்தையும் சொல்லியிருக்கோம். அவங்க முன்னாடி இருந்த கவர்மெண்ட் 2 கட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. முதற்கட்டம் அவங்க ஸ்ரீலங்கா மக்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனாங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வந்து 2 கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கு. அதன் பிறகு ஆட்சி மாற்றம் வந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தையில இழுபறி லேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி எங்களை தொழில் பண்ண விடுங்கன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கிற பட்சத்துல இப்போ போட்டுகள் வந்து ஒரு 70 போட்டு அங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். பையா வந்து ஆட்களை மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு போட்டை வச்சுக்கிட்டாங்க. இந்த 141 ஆளு இப்போ பிடிச்சது. முதல்ல ஒரு 69 பேர் இருக்காங்க. மொத்தம் 210 பேரு தமிழ்நாடு காரைக்கால் பகுதியை சேர்ந்த மீனவர்கள் அங்க ஜெயில இருக்காங்க சார்.
உங்களுடைய அடிப்படை கோரிக்கைகள் வந்து அந்த 70 படகுகளும் விடுவிக்கப்படணும், இந்த 200 பேரும் விடுவிக்கப்படணும் அப்படிங்கறது மட்டும்தான் இப்பொழுது நீங்க?
எங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பண்ணி தொழில் பண்ண ஏகோபம் பண்ணி கொடுக்கணும், அது மெயின்.
யார் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தணும்?
அதாவது அரசாங்கம் வந்து ஸ்ரீலங்கா மக்களை கூப்பிட்டு 2 மீனவ மக்களும் 2 அரசாங்கம் உட்கார்ந்து பேசி பரஸ்பரமா அதான் பரம்பரை தொழில ஒத்துருக்கு ஒத்துரு விட்டு கொடுத்து எந்த சூழ்நிலை பண்ணணும்னு எங்களை வச்சு கமிட்டி போட்டு பேசணும்னு சொல்றோம் சார்.
ஆனா இப்ப இந்திய தரப்புல இருந்து அதற்கான முதல் முயற்சியை எடுக்க வேண்டியது தமிழ்நாடு அரசு தானே? தமிழ்நாடு அரசோட நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? மீன்பிடி அமைச்சரை சந்திச்சீங்களா?
தமிழக அரசு இடம் இங்க இருந்து மீனவ மக்கள் இவங்க வருவாங்கிற லிஸ்ட மத்திய கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க சார். இது மாநிலம் விட்டு மாநிலம்னா மாநில அரசு செலவிடலாம். ஸ்ரீலங்கா அவங்க கவர்மெண்ட் போய் டெல்லி தான் கூப்பிடணும். இது என்னன்னு எங்களுக்கு தெரியாம ஓடிட்டு இருக்கா, ஏன் கூப்பிட மாட்டாங்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல.
இலங்கையினுடைய மீன்பிடித்துறை அமைச்சர் ராஜித சேனாரத்னா அவர்கள் வந்து இன்னும் ஓரிரு நாட்கள்ல புதுடெல்லி சென்று இந்தியாவினுடைய விவசாய அமைச்சர் சரத்பவாரை சந்திக்க இருக்கிறார் அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு.
நாங்க அந்த மேட்டரை பார்த்துட்டு தமிழக பிசேரிச்சி மந்திரிட்டையும் சொல்லியிருக்கிறோம். நேற்று மாவட்ட கலெக்டர் ஆட்சியாளர்கிட்டையும் அந்த பேப்பர் எடுத்து நாங்க கொடுத்துருக்கோம் சார். இத பாருங்க, அவங்க இப்படி சொல்றாங்க, எங்களுக்கு விடுவி காலத்தை சீக்கிரமா தேடி கொடுங்கன்னு சொல்லிருக்கோம் சார்.
தமிழ்நாடு மாநில மீன்பிடி அமைச்சர் நீங்க சந்திச்சு பேசின போது என்ன சொன்னார், என்ன உத்தரவாதம் கொடுத்தார் உங்களுக்கு?
எங்க பகுதிக்காரர் அவரு. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எல்லா முயற்சிகளையும் ஆளு போக்குவரத்து இடமெல்லாம் செலக்ட் பண்ணி முதல்வர் மூலியமா நாங்க டெல்லிக்கு கொடுத்துட்டோம். தேதியை வந்து அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா அன்னைய தேதியில இங்க பேச்சுவார்த்தை முடிஞ்சிடும். தேதியை மத்திய கவர்மெண்ட் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாரு சார். 2 அரசும் அதாவது மத்திய அரசும் மாநில அரசும் எங்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு வழிவகை செய்யுங்க, எங்களுடைய மக்களை விடுதலை பண்ணி கொடுங்க சொல்லி நாங்க வலியுறுத்தி எங்களை வருத்தி தான் சார் உண்ணாவிரதம். யாரையும் கண்டிச்சு இல்ல சார்.
இப்ப உங்க உண்ணாவிரதம் வந்து எவ்வளவு நாள் தொடரும்? நீங்க காலவரையற்ற உண்ணாவிரதம் அறிவிச்சிருக்கீங்க, ஆனா பெண்கள் குழந்தைகள் எல்லாம் இருக்காங்க, எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்க முடியும் நினைக்கிறீங்க?
நாளைக்கு வந்து சென்னையில வந்து முதல்வரை சந்திக்க கூப்பிட்டுருக்காங்க சார். ஒரு குழு இங்க இருந்து கிளம்பி போறாங்க, இந்த மாவட்டத்தின் சார்பா ஒரு குழு போறாங்க. முதல்வர் வந்து என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல. முதல்வர் வந்து ஒரு உத்தரவாதமான நீங்க போங்க, இது நடந்துரும், நான் நடந்து கொடுப்பேன்னு மக்களுக்கு அந்த போற குழுவுக்கு திருப்திகரமான பதிலா இருந்தா அங்க இருந்து இங்க வந்து எங்க மக்களை கூப்பிட்டு இந்த மாதிரி முதல்வர் சொல்லியிருக்காங்க, என்ன பண்ணலாம்னு கேட்டுதான் சார் நாங்க வந்து நீடிப்பா இல்லையான்னு முடிவு எடுக்க முடியும்.
புதுக்கோட்டை பகுதி மீனவர்கள் அமைப்பைச் சேர்ந்த மோகன்தாஸ். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்த இலங்கை செய்திகள். இலங்கை மனித உரிமைகள் ஆணையத்தின் தலையீட்டின் பேரில் அங்கு பணி நியமனங்களுக்கு நடைபெறவிருந்த ஒரு தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களுடன் கொழும்பிலிருந்து பிபிசியின் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
நீர்ப்பாசன திணைக்களத்தினால் நடத்தப்படவுள்ள நேர்முக பரீட்சை ஒன்றின் மூலம் வடகிழக்கில் வசிக்கும் தமிழ் விண்ணப்பதாரிகளின் மனித உரிமைகள் மீறப்படுவதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தீர்ப்பொன்றை வழங்கியுள்ளது. இதன்படி சம்பந்தப்பட்ட நேர்முக பரீட்சையை உடனடியாக நிறுத்துவதற்கு நடவடிக்கைகளை எடுக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு உத்தரவுகளை பிறப்பித்ததாக அந்த ஆணைக்குழுவின் செயலாளர் நிமால் புஞ்சிஹேவா பிபிசியிடம் தெரிவித்தார். நீர்ப்பாசன திணைக்களத்தின் ஆய்வுக்கூட உதவியாளர் பதவிக்கான நேர்முக பரீட்சைக்காக தோற்றவுள்ள வடகிழக்கில் வசிக்கும் தமிழ் விண்ணப்பதாரிகளுக்கு நேர்முக பரீட்சை நடைபெறவுள்ள தினம் தொடர்பான அறிவித்தல்கள் சிங்கள மொழி மூலம் மட்டுமே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தனது மனித உரிமைகள் மீறப்படுவதாக குற்றம் சாட்டி யாழ்ப்பாணத்தில் வசிக்கும் சில விண்ணப்பதாரிகள் எமது ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்றை மேற்கொண்டிருந்தனர். அந்த முறைப்பாட்டை விசாரணை செய்த எமது ஆணைக்குழு நீர்ப்பாசன திணைக்களத்தின் இந்த நடவடிக்கையின் மூலம் தமிழ் விண்ணப்பதாரிகளின் மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்கப்பட்டது. இதன்படி சம்பந்தப்பட்ட நேர்முக பரீட்சையை உடனடியாக நிறுத்துமாறும் உத்தரவிடப்பட்டது. அதேபோன்று தமிழ் விண்ணப்பதாரிகளுக்கு தமிழ் மொழி மூலமான அறிவித்தல்களை அனுப்பி வைத்த பின்பு சம்பந்தப்பட்ட பரீட்சையை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு உத்தரவிடப்பட்டது என்று தெரிவித்தார் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் செயலாளர் நிமால் புஞ்சிஹேவா. இந்த உத்தரவுக்கமைய சம்பந்தப்பட்ட நேர்முக பரீட்சையை நிறுத்துவதற்கு தீர்மானித்ததாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் ஆணையாளர் பத்ரா கமலதாச தெரிவித்துள்ளார். தமிழ் விண்ணப்பதாரிகளுக்கு தமிழ் மொழி மூலமான அறிவித்தல்களை அனுப்பி வைத்த பின்பு இந்த பரீட்சை நடத்தப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார்.
கொழும்பிலிருந்து பிபிசியின் செய்தியாளர் உதயகுமார். இலங்கையில் கட்சி பேதங்களுக்கு அப்பாற்பட்டு பல உள்ளூராட்சி சபைகளில் வரவு செலவு திட்டம் ஆளும் தரப்பாலேயே தோற்கடிக்கப்படுவது தொடர்கிறது. இதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமையில் இயங்கும் உள்ளூராட்சி சபைகளும் விதிவிலக்கல்ல. அங்கும் சில உள்ளூராட்சி சபைகளில் வரவு செலவு திட்டங்கள் நிறைவேறுவதில் நெருக்கடிகள் நிலவுகின்றன. இதுகுறித்து ஆராய கிழக்கு மாகாணத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் மாவை சேனாதிராஜா கூட்டங்களை நடத்தியுள்ளார். மேலதிகமாக மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார்.
இலங்கையில் பல பிரதேசங்களிலும் உள்ளூராட்சி சபைகளின் வரவு செலவு திட்டம் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களினாலே தோற்கடிக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் கட்டுப்பாட்டில் உள்ள 15 மேற்பட்ட உள்ளூராட்சி சபைகளின் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் ஆட்சி அதிகாரத்தில் உள்ள சில உள்ளூராட்சி சபைகளிலும் இதே நிலைதான் காணப்படுகின்றது. வடக்கில் வல்வெட்டித்துறை நகரசபை உட்பட 3 உள்ளூராட்சி சபைகளில் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. கிழக்கிலும் சில உள்ளூராட்சி சபைகளில் தோற்கடிக்கப்படுவதற்கான சூழ்நிலைகள் தென்படுகின்றன. தமது கட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள உள்ளூராட்சி சபைகளின் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்னோடியாக உறுப்பினர்கள் மத்தியில் இணக்கப்பாடுகளை ஏற்படுத்தும் முயற்சியில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் மாவை சேனாதராஜா தற்போது ஈடுபட்டும் வருகின்றார். இதன் பிரகாரம் இன்று கிழக்கு மாகாணத்துக்கு வருகை தந்துள்ள அவரை தொடர்பு கொண்டு இதுபற்றி கேட்டேன்.
முதல் முறை அந்த வரவு திட்டம் தாக்கல் செய்யப்பட்ட பொழுது வரவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டு விட்டு என்ற முடிவுக்கு நாங்கள் இன்னும் வரவில்லை. இரண்டாவது முறை தாக்கல் செய்யப்படுகின்ற வரவு திட்டத்துக்கு இடையில் அந்தந்த சபையில் இருக்கின்ற எங்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர்களிடத்திலே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி அந்த வரவு திட்டத்தை வெற்றி பெற வைக்கும் நடவடிக்கையையும் வரவு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கும் வேண்டிய நடவடிக்கைகளை நாங்கள் இப்பொழுது எடுத்து வருகின்றோம். இப்பொழுது நான் அம்பாறையிலே எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற 3 சபைகள், அடுத்தது திருகோணமலை வரிகள் பிரதேச சபையிலே இவ்வாறான ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருப்பதை நாங்கள் அறிவோம். வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்ய முடியாத நிலைமையும் சில வேளைகளில் அதை தோற்கடிக்க எடுக்கின்ற நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்கின்ற காரணத்தினால் அந்த உறுப்பினர்களை அழைத்து தலைவர் மீது வரவு செலவு திட்டம் அல்லாத வேறு காரணங்கள் ஊழல் போன்ற ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தால் அதை தனியாக நீங்கள் எங்களிடம் முறையிட்டு எழுத்து மூலமாக சமர்ப்பித்து ஆதாரங்கள் இருந்தால் அவரை நீக்குவதற்கு நாங்கள் எடுப்போம். அதனபடியால் அதை வரவு திட்டத்தின் ஊடாக இப்பொழுது போட்டியாக பாவித்து வரவு திட்டத்தை தோற்கடிக்க நீங்கள் முயற்சிக்க வேண்டாம். அவற்றை பற்றி எங்களுக்கு எழுத்து மூலமான முறைப்பாடு செய்வதன் மூலம் அந்த சம்பந்தப்பட்டவர்கள் மீது நாங்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவரை தேவையானால் அவரை உறுப்புரிமையிலிருந்து கூட நாங்கள் நீக்கலாம். உறுப்புரிமையிலிருந்து நீக்கினால் அவர் அந்த பதவியையும் இழப்பவராக இருப்பார். அந்த நிலைமை இன்னும் எங்களுக்கு ஏற்படவில்லை
என்று கூறிய தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் மாவை சேனாராஜா இலங்கை தமிழ்ச்சி கட்சி உட்பட தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் பெறும் சகல கட்சி உறுப்பினர்களும் இதில் தொடர்பு பட்டவர்கள் என்றும் குறிப்பிடுகின்றார்.
குறிப்பாக எதிரணியுடன் சேர்ந்து இந்த வரவசத்தை தோற்கடிப்பது மிகப்பெரிய குற்றமாக கருதப்படும். ஒரு நியாயமான காரணங்கள் இல்லாமலோ அந்த உறுப்பினர்கள் வரவசத்தை தோற்கடிப்பதற்கு நடவடிக்கை எடுத்தால் அவர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கான அறிவித்தலையை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அதன்படியால் தனியே ஒரு கட்சிக்காரர்கள் என்று அதில் பிரித்துச் சொல்வதற்கு இடமில்லை. கூட்டமைப்பில் இருக்கின்ற எல்லா கட்சிக்காரர்களும் அப்படி செயல்படுகிறார்கள். தலைவருக்கும் நாங்கள் அறிவித்திருக்கிறோம். ஒவ்வொரு சபையினுடைய தலைவர்களுக்கும் அந்த சபையிலே அங்கம் வைக்கின்ற உறுப்பினருடைய நம்பிக்கை பெரும்பான்மையை பெறக்கூடியவராக நீங்கள் உங்களுடைய இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். இணக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த சபையின் நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றோம். இரண்டாவது முறையும் அந்த வரவு திட்டம் தோற்கடிக்கப்படாமல் நாங்கள் அனைத்து உறுப்பினர்களுடன் பேசி அந்த வரவேற்பை நிறைவேற்றுவதன் மூலம் எங்களுடைய சபையினுடைய நிர்வாகத்தின் தலைமைத்துவத்தை நாங்கள் பேணி ஒற்றுமையை பேணி நாங்கள் சிறந்த முறையில் பயன்பட வைக்கத்தான் நாங்கள் எல்லாம் முயற்சிகளையும் எடுத்திருக்கின்றோம்
என்றும் கூறிய அவரிடம், மத்திய அரசாங்கத்தின் பின்புலம் இதற்கு இருக்கும் என்று கருதுகின்றீர்களா என்று கேட்டபோது,
அரசாங்க கட்சியிலேயே எத்தனையோ சபைகள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது, அப்படியே அவர்கள் பின்னணியை கொண்டு செயல்படுவார் என்பதை நான் மறக்கவில்லை. ஆனால் அது முழுமையாக அடையாளம் காணப்பட வேண்டும். எல்லா சபையிலும் பெரும்பான்மை பலத்தை நாங்கள் கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுடைய உறுப்பினர்கள் வழிதவறாமல் இருப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது
என்று பதிலளித்தார் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் மாவை சேனாதி ராஜா.
மட்டக்களப்பிலிருந்து நமது செய்தியாளர் உதயகுமார். இலங்கையில் இனப்பிரச்சினைக்கான தீர்வு குறித்த பேச்சுவார்த்தைகள் முடங்கி போயுள்ள நிலையில் அண்மையில் கொலம்பிய நாட்டின் தலைநகர் பொகோட்டாவில் நடைபெற்ற ஒரு உயர்மட்ட கூட்டத்தில் இலங்கை நிலவரமும் விவாதிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நடவடிக்கைகளுக்கான நாடாளுமன்ற குழுவினரின் இந்த ஆண்டுக்கான கூட்டம் பொகோட்டாவில் நடைபெற்றது. அதில் பங்கு பெற்ற மலேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் எம் குலசேகரன் தாயகம் திரும்பும் வழியில் பிபிசிக்கு வந்திருந்தார். அவரிடம் அந்த மாநாட்டில் எழுப்பப்பட்ட விஷயங்கள் குறித்து பேசினார் மணிவண்ணன்.
இலங்கையை பற்றி கூட அங்கே பேச வந்துச்சு. இலங்கையிலோட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னார், நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, இத்தனை பிரச்சனைலாம் இருந்துச்சு, அதெல்லாம் மறந்துடலாம், இதுக்கு மேலே என்ன செய்ய போகிறோம் அதுதான் முக்கியத்துவம். அவர் சொன்னார், வாட் இஸ் கான் இஸ் கான், வாட் இஸ் பைபாஸ் அதெல்லாம் பரவாயில்ல, லெட்ஸ் மூவ் ஆன் ஃப்ரம் ஹியர். அப்போ அங்கே பொதுச் செயலாளர் வந்து அவர் சொன்னார், முடியாது, இதெல்லாம் ஒரு பாடமாக இருக்கணும்.
இப்போ இலங்கை தொடர்பாக இந்த உலக நாடாளுமன்ற அமைப்பில் ஏதாவது தீர்மானங்கள் ஏதாவது நிறைவேற்றினாங்களா?
இல்லை, அங்கே வந்து முக்கியமாக வந்து அந்த விளக்கம் தெரிவித்த வந்து அதிர்ச்சிப்பட்டாங்க எல்லா நாடாளுமன்ற உறுப்பினரும் போது. நான் சொன்னேன், இந்த மாதிரி 80,000 பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் ரேப் நடந்திருக்கு, இன்னும் அந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு அதிர்ச்சி. இவர் பதில் சொன்னார், இந்த மாதிரி இது வரைக்கும் ஒரு 2,000 பேர் தான் காணாமல் போயிருக்காங்க, நாங்கள் நடவடிக்கை எடுக்க ரெடியாக இருக்கோம், குலசேகரன் சொல்கிறது வந்து உண்மை இல்லைன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், என் நாட்டிலே 5,000 பேருக்கு மேலே ரெஃப்யூஜிஸ் இருக்காங்க, நானே ஒரு வழக்கறிஞர், எத்தனை பேர் நான் சொந்தமாக பார்த்துருக்கேன், நான் தமிழனுக்குன்னு பேசலை, இதான் நாயம் உண்மனுக்கு அதுக்கு தான் தெரிவித்தேன்.
இலங்கையை போலவே மலேசியாவிலும் இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷ் காலனிய ஆதிக்க அரசாங்கத்தினால் தொழிலாளர்களாக கொண்டு செல்லப்பட்டு மலேசியாவில் அங்கேயே தங்கி பல 2 நூற்றாண்டுகளுக்கு மேலாக இப்பொழுது அங்கேயே வேரூன்றிய தமிழ்ச் சமூகம் மலேசியாவில் இருக்கிறது. அவர்கள் குறித்த நிலைமை இப்பொழுது எப்படி இருக்கிறது? கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக அவர்களது உரிமைகள் மற்றும் அவர்களுக்கு இருந்த நெருக்கடி எல்லாம் அவ்வப்போது செய்திகளாக வந்து கொண்டிருந்தன. இப்பொழுது நிலைமை எப்படி இருக்கு?
ஐயா, நம்ம வந்து மலேசியாவில் வந்து இப்போ 2 மில்லியனுக்கு மேலே ஆள் இருக்கும். இந்த 10 வருஷத்தில் வந்து மிக பின்னேற்றத்தில் தமிழ் சமுதாயம் போய்கிட்டு இருக்கு.
பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்குதுங்கிறீங்களா?
ரொம்ப ரொம்ப. ஏன்னா 1970 வந்து நம்மளுக்கு பொருளாதாரத்தில் வந்து 1.5% எக்விட்டி இருந்துச்சு. இன்றைக்கு 40 வருஷம் சென்று 1.1 இருக்கு. அதே நேரத்தில் அரசாங்கத்தில் 1970 வந்து தமிழகம் வந்து 17% அரசாங்கத்தில் வேலை செஞ்சாங்க, இன்றைக்கு வந்து 4.3%.
இல்லை, இதற்கு என்ன காரணங்கள் நினைக்கிறீங்க?
இது வந்து உண்மையான என்ன கதைனா, அரசாங்கம் வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டேது, அரசாங்கம் வந்து நம்மளுக்கு வந்து உதவி கொடுக்க மாட்டுறாங்க. ஏன்னா மிக கூட தமிழகம் வந்து ஆக கீழேயான உள்ள வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நாட்டில் இவ்வளோ இன்றைக்கி அவ்வளோ முன்னேற்றம் வந்திருக்குன்னு தமிழகங்க தான், ரோடு கட்டுறது, காட்டு அழைச்சது, எத்தனை 1,000 கணக்கில் செத்து போயிருக்காங்க. ஆனால் இந்த அரசாங்கம் வந்து தேர்தல் நேரத்துக்கிட்ட வரும்போது தான் எல்லாம் சொல்கிறாங்க, இது செய்வோம் அது செய்வேன், நீங்கள் எங்களுக்கு.
அவங்கள் பிரதமர் வந்து தேர்தலுக்கு முன்பு தமிழர்களின் நம்பிக்கையை பெறுவேன், தமிழர்களுக்காக எல்லாம் செய்வேன் என்று சிறுபான்மை தமிழர்களின் வாக்குகளை ஆதரவை நாடினார். அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு நிலைமை மாறவில்லையா?
அவங்கெல்லாம் கோயில்கிட்டே வரமாட்டாங்க தேர்தலுக்கு முந்தி, பொங்கலுக்கெல்லாம் பிரதமரே வராரு. அப்போ தான் சொன்னார், நம்பிக்கை என்ன நம்பிக்கைனா, என் மேலே நம்பிக்கை வைங்கன்னு அவர் சொன்னார், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு எல்லாம் செய்வோன்னு சொன்னார். மொதல் ஒரு நல்ல படம் காமிச்சார். இப்போ தேர்தல் முடிஞ்சு இப்போ தான் 6 மாதம், மொதல் வருஷமே எதிர்ப்பு கொடுத்தோம் இலங்கை காமன்வெல்த் கூட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு, மொதல் வருஷம்லாம் ஒத்துக்கிட்டார், இப்போ வந்து போயிட்டார். ஒன்று, ரெண்டாவது, மொதல் வருஷம் வரவு செலவு கணக்கில் வந்து அரசாங்கம் சொன்னாங்க 50 மில்லியன் கொடுத்து 3,200 யங்ஸ்டர்ஸ் வந்து ரீட்ரைனிங் கொடுக்குன்னு சொன்னார். இன்றைக்கு வரைக்கும் 1 வருஷமாச்சு, 3,200 பேரில் 472 பேருக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க.
சரி, இப்போ அரசாங்கம் வந்து சிறுபான்மை இனங்களுக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் உங்களது சமூகத்திலேயே பணக்கார அல்லது நல்ல முன்னேறிய தொழிலதிபர்கள் இருக்கலாம், அவர்கள் எல்லாம் இந்த விஷயத்திலே சமூகத்துக்கு ஒரு கைதூக்கி விட வேண்டும் என்ற ஒரு மனப்பாங்கு இல்லையா?
அந்த மாதிரி இல்லைன்னு இல்லை சொல்ல மாட்டேன், இருக்குது. ஆனால் இன்னும் நிறைய அவங்க செய்யலாம், ஆனால் அதை செய்யறது வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. நம்ம தமிழகம் வந்து எங்கே இருந்தாலும் கொஞ்சம் நல்லா வந்துட்டும் போது தமிழ் மொழி பேசுறது கூட மறந்துடுவாங்க, கலாச்சாரமும் கூட மறந்துடுவாங்க. எங்கள் நாட்டில் வந்து பணக்காரன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய தமிழகம் கூட பணக்காரர் இருக்காங்க, அவங்களும் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒன்றும் நிறையா செய்ய முடியும்.
உங்களுக்கும் உங்களது தாய் சமூகமான தமிழகத்துக்கும் இடையேயான உறவு எப்படி இருக்கு?
ஓ, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்க.
அந்த அம்னோ கட்சியினுடைய மனப்பாங்கு மனோபாவம் அந்த எப்படி இருக்கிறது? அது வந்து இந்த பல இனங்களையும் அணைத்து செல்லுகின்ற ஒரு போக்கு அது இருக்கிறதா?
அவங்க எனோ பேஸ்ட் பார்ட்டி, அதாவது மலாய்க்காரவங்க ஒன்றிதான் அங்கே உறுப்பினராக இருக்க முடியும்.
மலேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் எம் குலசேகரன். நிறைவாக பர்மிய தமிழர்கள் குறித்த தொடரின் 12வது பகுதி.
தங்க மண்ணில் தங்கிய தமிழர்கள், பர்மிய தமிழர்கள் குறித்த நெடுந்தொடரின் 12வது பாகம். தயாரித்து வழங்குபவர் சுவாமிநாதன். பர்மிய தமிழர்கள் பலரின் குடும்பங்கள் அங்கேயே 100 ஆண்டுகளுக்கும் மேலாக இருக்கின்றன. இருந்தும் தமிழ் கலாச்சாரத்தையும் வாழ்க்கை முறையையும் அவர்கள் கைவிடாமல் பின்பற்றுகின்றனர். மேளம் கொட்டி தாலி கட்டி தீவலம் செய்யும் திருமண வைபவம் ரங்கோனில் நடக்கிறது. மணப்பெண் பட்டுப்புடவையையும் தங்க நகைகளையும் அணிந்திருக்கின்றார். மணமகன் பட்டு வேட்டி பட்டு சட்டை அணிந்திருக்கின்றார். தமிழகத்தில் பார்க்கக்கூடிய ஹிந்து திருமணத்தை ஒத்ததாகவே இந்த திருமணம் இருக்கிறது.
இந்த இப்போ திருமண தம்பதிகள் வந்து 5வது தலைமுறையை சேர்ந்தவங்க, தனித்தனியாக தொழில் செய்கிறாங்க. இளவரசன்றவர் அங்கே டவுன் கிளப்பால் தொழில் வியாபாரம் செய்கிறாரு. மணப்பெண் வந்து சொந்தமாக தொழில் செய்கிறாங்க, குடும்பத்தோடு இருக்காங்க.
உறவுல பெண்ணா இல்லை வெளிப்பெண்ணா? இதுங்க
உறவுக்கார பெண்ணு தான், ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க. மறுபடி பெண் கேட்டு இந்த திருமணத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க.
பெரிய திருமண மண்டபத்தில் நடக்கும் இந்த திருமணத்தில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்த ஏராளமானோர் வந்திருக்கின்றனர். தமிழ் பெண்கள் பலர் புடவைகளையும் சிலர் பர்மிய உடைகளையும் அணிந்திருக்கின்றனர். பெரும்பாலான ஆண்கள் கைலி போன்ற தோற்றத்தை அளிக்கும் பர்மிய பாரம்பரிய உடையை அணிந்து வந்திருக்கின்றனர். சில பர்மியர்களும் இங்கே விருந்தினர்களாக வந்திருக்கின்றனர். திருமணங்கள் எந்த அடிப்படையில் நடக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ள இங்கு வந்திருக்கின்ற இரு பெண்களிடம் பேசினேன்.
வணக்கம்மா, உங்கள் பேர்?
பாக்கியா.
உங்கள் பேருமா?
சரசா.
சரி, இங்கே கல்யாணம்னா முக்கியமாக என்ன பார்க்குறாங்க? எப்போ எந்த வயசில் கல்யாணம் நடக்குது?
7 பையனுக்கு, பொண்ணுக்கு 25. பொண்ணு மாப்பிள்ள சம்மதிச்சுட்டா முடிச்சிருவாங்க. என்ன விவகாரம் பார்க்கறது இல்லை.
இங்கே ஜாதகம் பார்ப்பாங்களா?
ஜாதகம்னா பிரம்மாண்டம் பார்ப்பாங்க.
நீங்கள் பேசுங்கம்மா. இப்போது திருமணங்கள் செய்யும்போது முக்கியமாக என்ன அவங்க யோசிக்கிறாங்க?
பெண் பக்கத்தில் வந்து ஆண் பக்கத்தில் நல்லா சம்பாதிக்கணும், நல்லா வேலை இருக்குன்னு. அப்போ தான் மாப்பிள்ளை வந்து நல்லா பொண்ணு, நல்லா வீட்டுக்குள்ள அடக்கமான பொண்ணு வந்தாலும் போதும், படுப்பு இல்லாட்டாலும் பரவாயில்ல. இங்கே
இங்கே வரதட்சணை எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது?
வரதட்சணை இப்போ இங்கே இல்லை. இஷ்டம் முடிச்சியம் பண்ணி போடலாம், மாப்பிள்ளை வந்து உறுதிச்சியாக போடலாம், அரசியம் போடலாம். இல்லாத ஒன்றும் போடணும்னு தாலி ஒன்றும் வாங்கிக்கலாம்.
உங்கள் கல்யாணத்துக்கு என்ன போட்டாங்க?
எங்கள் கல்யாணம் கல்யாணம் முடிக்கல, இப்போ தான் தேடுறோம்.
இப்போ தமிழ் ஆளுங்க வந்து பர்மாக்காரங்களை கல்யாணம் பண்ணுறாங்கன்னு
வச்சுங்களேன். நாங்களில் வந்து முடிக்கல, முடிக்கிறவங்க முடிக்கிறாங்க. நாங்கள் வந்து விரும்மாவிலையும் எடுக்கிறதில்ல, விரும்மாவிலையும் முடிக்கிறதில்ல. எடுக்கிறதுக்கு ஒன்று எடுக்குதுங்க.
சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொன்னீங்க, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? என்ன மாதிரி மாப்பிள வேணும்ன்ட்டு?
நல்லா படித்த மாப்பிள தான் தேடுறோம், காணும் கிடைக்கல. வருமானம் அப்படி படிக்கல, வேலை நல்லா துளியாக வேலையை பார்க்குறேன். அப்போ தான் எனக்கு இஷ்டமாக.
சாம்பார் என்ன பதமாக இருக்கா?
திருமண மண்டபத்தின் மேல் தளத்தில் முழு வீச்சில் சாப்பாடு தயாராகி கொண்டிருக்கிறது.
என் பேர் சந்தனம்.
இந்த கல்யாணத்துக்கு என்னென்ன பண்ணிருக்கீங்க, என்ன ஸ்பெஷல்?
ஆட்டுக்கறி, கோழிக்கறி, பச்சடி, வெள்ளரிக்காய் பச்சடி, சாம்பார், சாதம், ஊறுகாய்.
வீடுகளிலும் தமிழ்நாட்டு சாப்பாடு வகைகளே ஆதிக்கம் செலுத்துகின்றன.
இங்கே தட்டவன் பகுதியில் இருக்கின்ற ஒரு தமிழர் வீட்டில் என்னை அழைத்து இப்பொழுது விருந்து வைத்திருக்கிறார்கள். பல பதார்த்தங்கள் இங்கே பரிமாறப்பட்டிருக்கின்றன. அப்பளம் இருக்கிறது, இப்போ நான் சாம்பார் சாதம் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றேன். பக்கத்திலே காலிஃப்ளவர் இருக்கிறது. இந்த வீட்டின் இல்லத்தரசியிடம் மற்ற விஷயங்கள் பற்றி கேட்கலாம். ரொம்ப நிறைய பண்ணியிருக்கீங்க, மிக்க நன்றி. இது மாம்பழம் தெரியுது, அது என்ன பழம்?
அது பேர் மூர்நாரி தான், தமிழில் சொன்னேன். பெருமாள் சொல்றாங்க.
இப்போ இது மாதிரி பழம் வந்து தமிழ்நாட்டில் இல்லை, இது மாதிரி வேற ஏதாவது இருக்குமா இங்கே இந்த ஊரில் மட்டும் கிடைக்கக்கூடிய பொருட்கள்லாம்?
முதல்ல இருக்கு நப்பிக்கொட்டு, அந்த பேர் அது இந்தியாவில் கிடைக்காது, ஊரில் இல்லை.
அதை என்ன பண்ணுவீங்க?
சுட்டுட்டு சாப்பிடலாம், சுடுதண்ணியில் அவிச்சிட்டு சாப்பிடலாம், எண்ணெயில் பொறிச்சிட்டு சாப்பிடலாம்.
தமிழ்நாடு சமையல் தான் பண்ணுவீங்களா இல்லை பர்மிய சாப்பாடு சாப்பிடுவீங்களா?
பர்மா சாப்பிடலாம், சாப்பிட மாட்டோம், இந்தியா சமையல் தான்.
பல குடும்பங்களில் பெண்களுக்கு சொத்து தரப்படுகிறது, படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் தமிழர்கள் மத்தியில் காணப்படுகிறது. ஆங்காங்கே நடனம், வாய்ப்பாட்டு போன்றவை சொல்லித்தரப்படுகின்றன. ரங்கோனில் உள்ள ஒரு கோவிலில் சினிமா பாட்டு மெட்டில் ஒரு பக்தி பாடல் ஒலிக்கிறது. இந்த பாடலை எழுதியவர் தாவமணி.
கர்நாடக இசைகள்னு சொன்னால் அவ்வளோ தூரம் இங்கே பர்மாவில் வந்து கர்நாடக இசை ஆசிரியர் இருந்தாங்க, ஆனால் அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பிள்ளைகளுக்கு இது இல்லை. அதனால் அவங்களுடைய காலப்போக்கில் இந்த நவீன இசைகள் தான் அவங்க மனசில் பதிகிறதாப்புல இருக்குது. அதனால் இளைய தலைமுறைகளுக்கு நாங்கள் இதை அமைச்சு கொடுத்து பாட வைக்கிறோம். இசையும் வளரணும், பக்தியும் வளரணுன்ற ஒரு எண்ணம் தான்.
இது மாதிரி எத்தனை பாடல் பண்ணியிருக்கீங்க?
நிறைய பாடல்கள் அமைச்சிருக்கு, ஒரு புஸ்தகமே இருக்கு.
நாடு முழுவதும் நூற்றுக்கணக்கான தமிழ் கோயில்கள் இருக்கின்றன. கோயில்களை வைத்தே தமிழர்கள் அதிகம் இருக்கும் இடங்களை அடையாளம் காணலாம். கோயில்களில் தமிழும் சமஸ்கிருதமும் கலந்து பூஜைகள் செய்யப்படுகின்றன. அவரவர் அவர்களுக்கு தெரிந்த முறையில் ஸ்ரத்தையுடன் பூஜை செய்கின்றனர். இங்கே பிராமணர்கள் இல்லை, எனவே மற்ற ஜாதிகளைச் சேர்ந்தவர்களே அர்ச்சகர்களாக இருக்கின்றனர்.
சந்திரசேகர், வீரமா காளியம்மன் கோயில் அர்ச்சனை பண்ணுறோம்.
இங்கே நிலைமை எப்படி?
இங்கே எல்லாமே பொதுவாக தான் இருக்குது. யாராக இருந்தாலும் எல்லாம் நம்ம வந்து தமிழ் ஓரளவுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து அர்ச்சகம் பண்ணலாம், பூஜை பண்ணலாம்.
தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க இங்கே அர்ச்சகராக இருக்காங்களா? இங்கே
அப்படி ஒரு முறையில் இல்லை, இங்கே யாருமே கிடையாது.
ஏன்
அவங்கள ஒதுக்கி வைக்கிறது இல்லை, அவங்களாம் வரமாட்டாங்கிற.
பெரிய கோயில்களின் நிர்வாகிகள் கோவில் கும்பாபிஷேகம் போன்ற முக்கிய விசேஷங்களின் போது தமிழகத்திலிருந்து குருக்களை அழைத்து வர ஆரம்பித்திருக்கின்றனர். பலகாலம் முன்பே இந்திய மண்ணை விட்டு அகன்று சென்றும் தீண்டாமை நீங்கவில்லை.
ஜீவா, தமிழ் கிராமங்களில் நிலைமை எப்படி இருக்கிறது? அந்த ஜாதி பிரச்சனை இருக்கா?
கிராமத்தில் ஒரு சில தாழ்ந்த ஜாதிகள் வந்து ஒன்றும் செய்ய முடியாது, போக முடியாது, வர முடியாது, அவங்க சூழ்நிலைக்கும் இருக்குது. வீட்டுக்குள்ளேயும் கட்டுப்பாட்டோடு வர உடமாட்டாங்க, ஆனால் கோயிலையும் விட மாட்டாங்க. ரொம்ப இது இந்த கஷ்டம் இருக்க முடியாதனால கிறிஸ்துவ மதத்துக்கு போயிட்டாங்க.
பர்மிய தமிழர்களில் கணிசமானோர் முக்குலத்தோர் ஜாதியைச் சேர்ந்தவர்கள். முத்துராமலிங்க தேவரின் படம் பலர் வீடுகளில் வைக்கப்பட்டிருக்கிறது. சிறுதெய்வ வழிபாடுகளும் இங்கே இருக்கின்றன. பெரும்பாலானோர் சைவர்களாக இருப்பதால் சிவன், முருகன் மற்றும் அம்மன் கோயில்களை அதிகம் காண முடிகிறது. வள்ளலாரின் சன்மார்க்க சங்கமும் இங்கே வேரூன்றியிருக்கிறது. திருவிழா காலங்களில் கோயில்கள் களை கட்டுகின்றன. காவடி எடுப்பது, அலகு குத்துவது, தீமிதிப்பது போன்றவை பரவலாக நடக்கின்றன. போட்டி மனப்பான்மையுடன் நடத்தப்படும் கோவில் திருவிழாக்களால் நேரமும் பொருளும் விரயமாவதாக தமிழ் சமூகத்திலேயே முணுமுணுப்புகள் எழுந்திருக்கின்றன. ஆனால் அதே நேரம் இந்த விழாக்கள் தமிழ் கலாச்சாரத்தையும் சமயத்தையும் மீள் வலியுறுத்த பயன்படுகின்றன. இது குறித்து சோலை தியாகராஜா.
பொங்கல் அன்றைக்கு எங்கு பார்த்தாலும் அருமையான பொங்கல் வைப்பது, சூரியனுக்கு படைப்பது, இந்த மாதிரி வழக்கமா நடக்கிற பொங்கல் விழா சிறப்பா நடக்கும். அதே மாதிரி மறுநாள் மாட்டு பொங்கல் விழா, மஞ்சு விரட்டி விடுவது, இந்த மாதிரி விழாக்கள் வழக்கமா நடக்கும். இதை தவிர்த்து மற்ற கிராம திருவிழாக்கள் நடக்கும். முனீஸ்வரன் கோயில், அம்மன் கோவில், இந்த மாதிரி திருவிழாக்கள், தீமிதிகள், இவைகள் நிறைய நடக்கும். உங்களுடைய கலை கலாச்சாரங்களை வெளிப்படுத்துவதும் மக்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துவதும் ஒன்று கூடுவதற்கும் இந்த விழாக்கள் நிறைய பயன்படுகின்றன.
தமிழ் அடையாளமும் ஹிந்து அடையாளமும் இங்கே பின்னி பிணைந்து காணப்படுகிறது. பொதுவாக தமிழ் மொழியை படிப்பதை விட திருவிழாக்களிலும் சமய சடங்குகளிலும் கலந்து கொள்ளவே மக்கள் அதிகம் ஆர்வம் காட்டுகின்றனர். தங்க மண்ணில் தங்கிய தமிழர்கள் நெடுந்தொடர் கேட்டீர்கள்.
தயாரித்து வழங்கியவர் சுவாமிநாதன். நேயர்களே, பிபிசி தமிழோசையின் இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சியும் bbctamil.com எனும் இணையதளத்திலும் நீங்கள் கேட்டு கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்கின்ற தகவலுடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.